இன்ஷாஅல்லாஹ் நாம் இப்பொழுது ஒன்பதாவது நாளை பார்ப்போம். ஒன்பதாவது நாளுக்கு செல்வோம். ஒன்பதாவது நாளை பொறுத்தவரையில் அதுதான் யோம் அரஃபா. அரஃபாவுடைய நாள் மிகச்சிறந்த ஒரு நாளாக அந்த நாள் இருக்கின்றது. அந்த நாளுடைய அமல்களுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த நாளுடைய சிறப்புகளை நாம் பார்ப்போம். சூரியன் உதயமானதுக்கு பிறகு மினாவில் ஒரு சுபஹுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகின்றார். தொழுதுவிட்டு சூரிய உதயத்துக்கு பிறகு அவர் தல்பியாவை கூறியவராக அரஃபாவை நோக்கி வெளியேற வேண்டும். எனருமை சகோதரர்களே, இது ஒரு மிகச்சிறந்த நாள். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒருவர் இது தனது வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நாளாக இந்த நாளை எண்ண வேண்டும். இதை ஒரு சாதாரண நாளாக நினைக்கக்கூடாது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா நரகத்துக்குரியவர்களை அதிகம் விடுதலை செய்கின்ற நாள் அரஃபாவுடைய நாளாகும். அந்த நாளில் அல்லாஹு தஆலா நரகத்துக்குரியவர்களை அதிகம் விடுதலை செய்கின்றான். அல்லாஹ் அடியார்களின் பக்கம் நெருங்கியவனாக தனது மலக்குகளிடம் பெருமையோடு பேசுகின்றான். தனது அடியார்களை பற்றி பெருமையோடு அல்லாஹு தஆலா பேசுகிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான், மா அராத ஹாவுலா, இவர்கள் எதை நாடி வந்திருக்கிறார்கள், இவர்கள் எதை விரும்பி வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பெருமையோடு கேட்கிறான். என் அருமை சகோதரர்களே, நாம் எதை நாடி அங்கு சென்றிருக்கிறோம், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி சென்றிருக்கிறோம். நாளை மறுமையுடைய அந்த நிலையான வெற்றியை நாடி சென்றிருக்கிறோம். அதுதான் நமது இலட்சியம், அதுதான் நமது இலக்கு. அந்த இலக்கை நிச்சயமாக நமக்கு அடையலாம். அல்லாஹு தஆலா அதைத்தான் இங்கு கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறான், மா அராதஹா உலா, இவர்கள் எதை நாடியவர்களாக விரும்பியவர்களாக வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் வானவர்களிடம் பெருமையோடு கேட்கிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, இந்த நாளில் நாம் ஒரு மிகச்சிறந்த நாளாக, நமது வாழ்நாளில் கிடைத்த ஒரு சிறந்த நாளாக இந்த நாளை கருத வேண்டும். இந்த நாளில் நாம் வீணான காரியங்களில் ஈடுபடுவதோ அல்லது தூக்கத்தில் அதிக நேரத்தை கழிப்பதோ இப்படி செய்து விடாமல் இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் இந்த நாளை நாம் கழிக்க வேண்டும். குறிப்பாக நாம் இந்த நாளுடைய தொழுகையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முதலாவது பார்ப்போம். இந்த நாளுடைய தொழுகையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்வது. இதில் இரண்டாவது விஷயம், சூரியன் உச்சியிலிருந்து சாயும் வரை வாதி உரணம் நமிராவில் தங்கி மஸ்ஜிது நமிராவில் நடக்கும் ஹுதுபா பிரசங்கத்தில் கலந்து அங்கு நடைபெறும் ஜமாத் தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இப்போ லுஹருடைய நேரம் வரை முடியும் என்றால் உங்களுக்கு தெரியும் மஸ்ஜிது நமிரா, மஸ்ஜிது நமிராக மஸ்ஜிது நமிரா வந்து இதில் உங்களுக்கு காட்டப்படும். இதுதான் மஸ்ஜிது நமிரா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித். இந்த மஸ்ஜிது நமிராவில் முடியும் என்றால் ஒருவர் என்ன செய்யலாம், அந்த மஸ்ஜிதுக்குள் சென்று அங்கு நடைபெறுகின்ற உரையை செய்யமெடுக்கலாம். அங்கு நடக்கக்கூடிய தொழுகை அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளலாம். ஆனால் அனைத்து மக்களுக்கும் அந்த மஸ்ஜிதுக்குள் செல்ல முடியாது. ஏன்னா 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று சொன்னால் அனைவரும் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா குல்லுஹா மௌகிஃப், அரஃபாவுடைய அனைத்து இடங்களும் தங்குவதற்குரிய இடங்கள் தான். அரஃபாவில் எந்த இடத்திலும் தங்கிக் கொள்ளலாம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே அந்த மஸ்ஜிதுக்கு செல்ல முடியாது என்றால் நாம் அரஃபாவுக்குள் இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்தி அரஃபாவுக்குள் நாம் இருக்க வேண்டும். சொன்னார்கள் அரஃபாவில் தங்குவதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள். எனவே நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் அரஃபாவுக்குள் இருக்கின்றோமா, அரஃபாவுடைய எல்லைக்குள் இருக்கின்றோமா என்பதை உறுதிப்படுத்தி நாம் அரஃபாவில் எந்த இடத்திலும் நமக்கு தங்கிக் கொள்ளலாம். தொழுகைகளை பொறுத்தவரையில் அந்த அங்கு நடைபெறுகின்ற அந்த உரையை தொடர்ந்து துஹருடைய தொழுகை, அந்த தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு இக்காம சொல்லப்பட்டு 4 ரக்காத்துகளை கொண்டு அந்த தொழுகை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொல்லப்படும். அதை தொடர்ந்து அசருடைய தொழுகைக்காக இக்காம சொல்லப்பட்டு அசரை அந்த 4 ரக்காத்துகளை 2 சுருக்கி லுஹருடைய நேரத்திலே தொல்லப்படும். இவ்வாறு தொழுகை ஒருவர் தொழ வேண்டும். லுஹரையும் அசரையும் லுஹருடைய நேரத்தில் தொல்லப்படும். ஒவ்வொரு தொழுகையும் அந்த 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகள் 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொல்லப்படும். அவைகளுக்கு மத்தியில் வேறு எந்த ஒரு தொழுகையும் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சூரியன் மறைகின்ற வரை ஒருவர் கிபிலாவை முன்னோக்கியவராக இரு கரங்களை ஏந்தி பிரார்த்தித்தல், இதைதான் நபி அவர்கள் முழுமையாக ஈடுபட்டார்கள். பாருங்கள், தொழுகையை கூட ஒரே நேரத்தில் தொழுதுவிட்டு நபி அவர்கள் முழுமையாக எதில் ஈடுபட்டார்கள், துஆவில் ஈடுபட்டார்கள், பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். பிரார்த்தனை மிக உயர்ந்த ஒரு இபாதத், மிகச்சிறந்த ஒரு இபாதத். என் அருமை சகோதரர்களே, அந்த பிரார்த்தனையை நாம் அதனுடைய ஒழுங்குகளை உரிய முறையில் விளங்கி நாம் பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். நாம் கிபிலாவை முன்னோக்கியவர்களாக கைகளை ஏந்தி நமது இந்த உலக வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை, அதே போன்று நமது குடும்பம், நமது உறவினர்கள், பெற்றோர்கள், முஸ்லிம் உம்மத், இந்த அனைத்துக்காகவும் நாம் பிரார்த்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று சூரியன் முழுமையாக நன்றாக மறைகின்ற வரை ஒருவர் அரஃபாவை விட்டு வெளியேறக்கூடாது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லப்படுகின்ற இந்த மலையை பொறுத்தவரையில் இது ஏறுவது ஒரு நபி வழியாகவோ அல்லது ஒரு சிறந்த காரியமாக ஒருவர் கருதுவார் என்றால் அது ஒரு பிழையாகும், அது ஒரு பிதாவாகும். ஏனென்றால் நபிகளால் சல்லாசன் அப்படி ஒரு வழிமுறையை காட்டித் தரவில்லை. நபி அவர்கள் இந்த மலைக்கு கீழ்தான் இருந்தார்கள், கிப்லாவை முன்னோக்கி பிரார்த்தித்தார்கள். இந்த மலையில் ஏறுவதை ஒரு சிறந்த காரியமாகவோ ஒரு புனித காரியமாக நபி அவர்கள் சொல்லவில்லை. நபி அவர்கள் சொன்னதெல்லாம் அல் அரஃபா குல்லுஹா மௌகிஃப், அரஃபாவுடைய அனைத்து இடங்களும் தங்குவதற்குரிய இடங்கள் என்றுதான் கூறினார்கள். எனவே நறுமை சகோதரர்களை, இதில் ஏறுவதை ஒருவர் சிறப்பாக கருதுவார் என்றால் அது பிழை, அது நபி வழி அல்ல. எனவே ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அவர் இங்கே கிப்லாவை முன்னோக்கியவராக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜபல் அரஃபா இருக்கிறது, அரஃபா இருக்கிறது வாதி உரணா மஸ்ஜித் நமீரா, இந்த மலைக்கு கீழே இருந்தாலும் அல்லது அவர் அரஃபாவில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து கிப்லாவை முன்னோக்கியவராக அவர் பிரார்த்திக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களை, இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் அதிகம் அதிகம் தல்பியாக்களை கூறியவர்களாக, விக்ர்கள் செய்தவர்களாக கைகளை ஏந்தி அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். ஷைத்தான் நமது சிந்தனைகளை வேறு பக்கம் திருப்பிவிடக் கூடாது. இந்த நாள் நமது வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக கருத வேண்டும். இந்த நாளில் ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கக்கூடியவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இறுதி ஹஜ்ஜின் பொழுது தண்ணீரை கையில் எடுத்து அனைத்து மக்களும் பார்க்கும்படி அதை குடித்தார்கள். ஏன், நபி அவர்கள் ஹஜ்ஜிலே அந்த அரஃபாவில் இருக்கும் பொழுது நோன்பு நோக்கவில்லை, அது சுன்னத்து கிடையாது. ஆனால் ஊரிலே தங்கிவிட்டவர்கள், அந்த ஹஜ்ஜுக்கு செல்லாமல் ஊரில் இருப்பவர்கள் தான் அந்த நோன்பை நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஹாஜிகள் நோன்பு நோக்க மாட்டார்கள் என்பதையும் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களை, இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் அதிகமாக துவாவிலும் பிரார்த்தனையிலும் இந்த நாளை கழிக்க வேண்டும். சூரியன் முழுமையாக மறைந்ததும், சூரியன் முழுமையாக மறைந்ததும் ஒருவர் அரஃபாவை விட்டு வெளியேற வேண்டும். அதிலே சில காட்சிகள் வேண்டுமானால் உங்களுக்கு இப்பொழுது அரஃபாவுடைய காட்சிகளை பார்க்கலாம். இவங்க அரஃபா என்று சொல்லப்படுகின்ற இது அரஃபாவுடைய நாள். இது மக்கள் செல்லும் பொழுது அமைதியாக செல்வது, ஏனையவர்களுக்கு இடையூறுகள் எதுவும் இல்லாமல், எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அஹாஜிகள் வந்து செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி அவர்கள் தனது ஹஜ்ஜின் பொழுது இதை கூறிக்கொண்டே இருந்தார்கள். தல்பியாவை சொன்னவர்களாக நாம் அமைதியாக நமது, இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மஸ்ஜிது நமீரா, இந்த மஸ்ஜிது நமீராவுடைய முன்பகுதி அரஃபாவுக்கு வெளியே இருக்கிறது. எனவே ஒருவர் முன்பகுதியில் இருந்தால் அவர் தொழுகைக்கு பிறகு பின்பகுதிக்கு வந்துவிட வேண்டும். நாம் அரஃபாவுக்குள் இருக்கின்றோமா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய அந்த எல்லைகள் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வலது பூஜை திறந்திருக்கிறார்கள். இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை. நாம் சொன்னோம் வலது பூஜை திறந்திருக்க வேண்டியது தவாஃபில் மாத்திரமுள்ள ஒரு விஷயம். ஆனால் அதிகமானவங்க செய்யறாங்கன்னு நீங்க செஞ்சிடக்கூடாது. என்ன செய்யறாங்க, அதிகமானவங்க செய்யறாங்கன்றது அளவுகோல் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் எப்படி செய்தார்கள் அதுதான் நாம் செய்ய வேண்டும். சிலங்க வந்து எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் அதே மாதிரி இங்கே நடைபெறக்கூடிய உரை, அங்கு ஒரு உரை நிகழ்த்தப்பட்ட தனது வரலாற்று சிறப்பிக்கு ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அதில் மனிதர்களுடைய உரிமைகளை பற்றி எல்லாம் நினைவுபடுத்தினார்கள். எனவே அந்த உரையை முடியும் என்றால் செய்யமடுப்பது. அதே போன்ற அருமை சகோதரர்களை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய மற்றொரு விடயம் என்னவென்றால், துவாவை பொறுத்தவரை சிலர்கள் கூட்டாக துவா செய்கின்றார்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து வரக்கூடிய ஹஜ்ஜு குரூப்புகள் நிறைய வருது. அது என்ன செய்யறது, வழிகாட்டிகளாக வரக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, வழி மாறி செல்கிறார்கள். வழிகாட்டிகளாக வரக்கூடியவர்கள் உரிய முறையில் வழிகாட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி அவர்கள் அரஃபாவிலே கூட்டாக துவா செய்தார்களா? ஹதீஸ்ல எப்படி வருகிறது, நபி அவர்கள் தனது ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தவர்களாக தங்களுடைய கைகளை ஏந்தி பிரார்த்திக்கிறார்கள். அவருடைய அந்த மேல் துணி கூட கீழே விழுகிறது, அதை ஒரு கையால் எடுக்கின்றார்கள். ஹஜ்ஜுக்காக நபி அவர்கள் மதீனாவிலே அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்தார்கள். அப்படி அரஃபாவில் எல்லா அனைவரையும் ஒன்று சேர்த்து வாங்க நான் துவா செய்ய போறேன் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னார்களா? அப்படி ஒரு செய்தியை காட்ட முடியுமா? இது ஒரு பிதா. கூட்டாக துவா செய்யக்கூடிய முறை எங்குமே இல்லை. ஹஜ்ஜில் அது தவாஃபிலையாக இருக்கலாம், சைலியாக இருக்கலாம், அரஃபாவில் மினால எங்குமே கிடையாது. துவாவை ஒவ்வொருவரும் தனித்தனியாக செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்வதெல்லாம் ரப்பக்கும் தவர்ருஅன் வ குஃப்யா இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்தின். உங்கள் ரப்பை பிரார்த்திக்கின்ற பொழுது உள்ளச்சத்தோடு பணிவாக தாழ்ந்த குரலில் உங்கள் ரப்பை அழையுங்கள் என்றுதான் குர்ஆன் கூறுகிறது. எனவே கூட்டாக துவா செய்வது என்பது பிதா, அது பிழை வழிகேடு. அந்த முறை பிழையானது. தனித்தனியாக ஒவ்வொருவரும் துவா செய்வதுதான் நபி வழி. நபி அவர்கள் செய்த ஒரே ஒரு ஹஜ் தான். அந்த ஹஜ்ஜில் நபி அவர்கள் எப்படி செய்தார்கள் என்றால், தனியாகத்தான் நபி அவர்கள் துவா செய்தார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தான் துவா செய்தார்கள். எனவே அந்த முறையிலே நமது துவாக்களை இந்த நாளில் நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்ற விசேஷமான சூறாக்களோ வேற விசேஷமான வேறு விஷயங்கள் எதுவும் அங்கே வரவில்லை. எனவே இந்த விடயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லு ஷைஇன் கதீர் என்று வரக்கூடிய அந்த திக்ர், அரஃபாவுடைய நாளில் ஓதக்கூடிய இந்த திக்ரை பொறுத்தவரையில் ஷேக் அல்பானி இதை சஹீஹ் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த திக்ரை ஒருவருக்கு செய்து கொள்ளலாம் அந்த நாளிலே.